بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأصلي وأسلم على سيدنا ونبينا محمد سيد الأولين والآخرين، وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. கண்ணியத்திற்கு மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் எமது இன்றைய அமர்வில் அருள்மறை அல் குர்ஆனின் அதிசிறப்பிற்குரிய மிக மகத்துவத்திற்குரிய ஒரு இறைவசனத்தின் விளக்கத்தை இந்த இடத்தில் சற்றே அலசி பார்ப்பதற்கு முயற்சிப்போம். அதுதான் நாம் நாள்தோறும் பல தடவைகள் ஓதி வரக்கூடிய ஆயத்துல் குர்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வசனம். இதை பற்றி நீங்கள் அடிக்கடி பயான்களில் கேட்டிருப்பீர்கள், ஆனாலும் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு வசனம் என்ற காரணத்தினால் இந்த வசனத்தை நாம் இன்றைய அமர்விலே தெரிவு செய்திருக்கின்றோம். ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் அருள்மறை அல் குர்ஆனின் இரண்டாவது அத்தியாயமாகிய சூரத்துல் பக்ராவுடைய 255 வசனமாக இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வசனத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுமிடத்தில், இது குர்ஆனில் இருக்கக்கூடிய மிகவுமே மகத்தான ஒரு வசனம் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். முஸ்னதில் இமாம் அஹ்மதிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், யா அபல் முன்சிர், அவர்களுடைய புனை பெயர் அபுல் முன்சிர், யா அபல் முன்சிர், அதத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மாஅக ஆஸம், அருள்மறையின் அந்த திருக்குர்ஆனின் வசனங்களில் உன்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த வசனங்களில் மிக மகத்துவமான வசனம், மிகவுமே சிறப்புக்குரிய வசனம் என்ன என்று உமக்கு தெரியுமா என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் தான் அதை பற்றிய விளக்கம் தெரியும் என்று சொல்லி தெரியாது என்று விலகிக் கொள்கின்றார்கள். மீண்டும் கேட்கின்றார்கள், யா அபல் முன்தர், அதத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மாஅக ஆஸம், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்களில் மிகவுமே மகத்துவத்துக்குரிய வசனம் என்ன என்று உமக்கு தெரியுமா என்று சொன்ன நேரத்தில் அந்த உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே பதில் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்ற அந்த ஆயத்துல் குர்சியை இறுதி வரைக்கும் படித்து காட்டுகின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள், உபய் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் என்னுடைய நெஞ்சிலே கையை வைத்து நெஞ்சிலே அடித்தார்கள், அடித்து சொன்னார்கள், வல்லாஹி லியஹ்னகல் இல்மு யா அபல் முன்சிர், அபுல் முன்சிரே, உமக்கு இந்த அறிவு பாக்கியமிக்கதாக, நல்லதாக, உனக்கு மிகவுமே நல்லதாக இந்த அறிவு அமைந்து விடட்டும் என்று நபி அவர்கள் அந்த உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பாராட்டினார்கள். இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் எதை விளங்குகின்றோம் என்று சொன்னால், குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களிலே மிகவுமே மகத்துவமிக்க ஒரு வசனமாக கருதப்படுவதுதான் இந்த ஆயத்துல் குர்சி என்று சொல்லப்படக்கூடிய இந்த அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது ஒன்று. அடுத்ததாக சகோதரர்களே, இதுக்கு ஏன் ஆயத்துல் குர்சி என்ற பேர் வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விளக்கத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில், அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமைகளை பற்றி குர்ஆனிலே பல இடங்களிலே பேசியிருக்கின்றான். குர்ஆனை பொறுத்தவரையில் அந்த குர்ஆனுடைய உள்ளடக்கத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது மூன்று விடயங்களை உள்ளடக்கியதாகத்தான் முழு குர்ஆனும் அமையப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒன்றுதான் அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஏகத்துவம், அவனுடைய வல்லமை, அவனுடைய ஆற்றல்கள், இவைகளை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பெரும் ஒரு பகுதியிலே பேசியிருக்கின்றான், மிக விளக்கமாக பேசியிருக்கின்றான். அது ஒரு பகுதி. அடுத்தது வந்து சரித்திரங்கள், நபிமார்களுடைய சரித்திரங்கள், முன்னைய சமுதாயங்களுடைய சரித்திரங்களை அல்லாஹு தஆலா படிப்பினைக்காக இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு பெரும் பகுதியிலே பேசியிருக்கின்றான் பல நபிமார்களுடைய சரித்திரங்கள். அதே போன்றே சட்டங்கள், ஹராம் ஹலாலை பற்றி ஏனைய தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் இவைகளுடைய சட்டங்களை பற்றி அல்லாஹு தஆலா அஹ்காம்களை பற்றி பேசியிருக்கின்றான். ஆகவே இந்த மூன்று பகுதியையும் குர்ஆனுடைய மொத்த உள்ளடக்கத்தை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இதிலே மிக பிரதானமான பகுதியாக இருக்கக்கூடியதான் அல்லாஹு தஆலா தன்னை பற்றி பேசக்கூடிய அந்த அருள்முறையுடைய வசனங்களும் சூராக்களும். ஒரு சில சிறிய சூராக்களாக இருந்தாலும் அதிலே அல்லாஹு தஆலா முழுமையாக அவனுடைய வல்லமையை பற்றி பேசியிருக்கின்றான். அப்படியான சூராவை சொல்லுங்கள், சூரத்துல் இஹ்லாஸ். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், குர்ஆனிலே மூன்றில் ஒரு பகுதி என்று ஏன் சொன்னார்கள்? குர்ஆனில மொத்த குர்ஆனும் ஏற்கனவே சொன்ன மூன்று பகுதி, அதிலே ஒரு பகுதி அல்லாஹுவை பற்றி அவனுடைய வல்லமைகளை பற்றி பேசக்கூடிய பகுதிதான் ஒரு பகுதி. அதனால் அந்த சூரத்துல் இஹ்லாஸிலே முழுமையாக அல்லாஹு தஆலா அவனுடைய வல்லமைகளை, அவனுடைய அஸ்மா, அவனுடைய சிஃபாத்துகளை பற்றி அல்லாஹு தஆலா பேசியிருக்கின்றான். ஆகவே அது குர்ஆனிலே மொத்த குர்ஆனிலே மூன்றில் ஒரு பகுதிக்கு ஈடாகின்றது என்ற விளக்கத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே குர்சி என்று சொல்லக்கூடியது பின்னால் அதனுடைய விளக்கத்தை சொல்லுவோம். அல்லாஹு தஆலாவுடைய குர்சி, குர்சி என்ற வார்த்தை வேறொரு சம்பவத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்திலே வந்திருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய குர்சி, வஸிஅ குர்சியுஹு, அவனுடைய குர்சி என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அந்த குர்சி என்றால் என்ன அந்த விளக்கத்தை சொல்லுவோம். அந்த குர்சி என்ற வார்த்தை இந்த வசனத்தில் மாத்திரம்தான் இடம்பெற்றிருக்கின்றது. அதனால் தான் இதற்கு ஆயத்துல் குர்சி, குர்சி என்ற வார்த்தை அடங்கிய வசனம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு விளக்கம், இதுவும் ஒரு முக்கியமான விளக்கம். அடுத்து சகோதரர்களே, இந்த ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பம்சங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இதிலே பலவிதமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. அந்த ஹதீஸ்களை எல்லாம் இந்த இடத்தில் சொன்னால் இதனுடைய விளக்கத்தை எங்களுக்கு விரிவாக பார்க்க முடியாது. சுருக்கமாக ஒரு சில ஹதீஸ்களை மாத்திரம் மிக சுருக்கமாக பார்ப்போம். அதிலே ஒரு ஹதீஸ் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை தொடர்ந்து ஓதி வருகின்றானோ அவனுக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் மரணம் தான் தடையாக இருக்கின்றது. மரணித்தால் அடுத்த நிமிடமே அவன் சுவர்க்கம் நுழைந்து விடுவான் என்ற கருத்தை சொன்ன ஹதீஸ் சஹீஹான கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. திருமிதி, அபுதாவுத் போன்ற சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. ஷேக் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்ற ஹதீஸ் கலை மேதைகள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று கண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அவர்களே புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹதீஸுடைய, அதாவது ஆயத்துல் குர்சியுடைய இன்னும் ஒரு சிறப்பு தான், அது ஒரு நீண்ட ஹதீஸ், சுருக்கமாக சொல்லுகின்றோம். அதாவது ஷைத்தான் வந்து அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களுக்கு ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுத்த செய்தி எங்கே வருகின்றது? புகாரியிலே இடம்பெற்றிருக்கின்றது. என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலானுடைய காலத்திலே ஜக்காத்து சதக்காக்களை அந்த களஞ்சியங்களுக்கு பொறுப்பாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை சாட்டுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஷைத்தான் ஒரு மனித தோற்றத்திலே வந்து அந்த உணவுப் பொருட்களை அவன் அப்படியே அள்ளி அள்ளி எடுப்பதை பார்த்த நேரத்தில் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் அவனை பிடித்து விடுகின்றான். பிடித்து என்ன சொல்கின்றார்கள், உன்னை பற்றி நான் அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொல்லிவிடுவேன், உன்னை முறைப்பாடு செய்வேன் என்று சொன்ன நேரத்திலே அவனுடைய வறுமையை சொல்லி, நான் வறுமையுடன் இருக்கின்றேன், எனக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள், கஷ்டமாக இருக்கின்றது, என்னை விட்டு விடு என்று சொல்லி அவன் அப்படியே தப்பித்து போய்விடுகின்றான். அபூ ஹுரைரா அவர்களும் விட்டு விடுகின்றார்கள். இந்த தகவலை மறுநாள் காலையிலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே எடுத்து வைத்த நேரத்திலே நபி அவர்கள் கேட்கின்றார்கள், நபி அவர்களுக்கு இந்த விளக்கம் தெரிந்ததே நபி அவர்கள் கேட்கின்றார்கள், மா ஃபஅல அஸீருகல் பாரிஹா, நேற்று இரவு உன்னுடைய சிறை கைதி என்ன செய்தார் என்று சொன்ன நேரத்தில் இந்த விளக்கத்தை சொன்னார்கள். இப்படி இப்படி வந்து உணவை எடுத்தான், நான் அவனை பிடித்தேன், அதற்கு பின்னால் அவனுடைய வறுமை எல்லாம் சொன்ன நேரத்திலே நான் பரிதாபப்பட்டு அவனை கைவிட்டு விட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அவனிடத்திலே பொய் சொல்லி இருக்கின்றான், மீண்டும் இன்றைய இரவிலும் வருவான். அதே போன்றே இரண்டாவது நாள் இரவும் வர அதே சம்பவம், அதை நபியோடத்திலே முறைப்படுகின்றார்கள். நபியோர்கள் சொல்லுகின்றார்கள், அவன் பொய்யுரைத்திருக்கின்றான், மீண்டும் வருவான். மூன்றாவது இரவும் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் மூன்றாவது இரவுமே இரவும் வந்துவிட்டான். வந்து அதே முறையாக அவன் நடந்து கொண்ட நேரத்திலே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், இன்று உன்னை நான் கைவிட மாட்டேன், நீ வரமாட்டேன் வரமாட்டேன், திரும்பி வரமாட்டேன் என்று இரண்டு நாள்கள் சொல்லிவிட்டு சென்றே மீண்டும் என்னிடத்திலே வந்திருக்கின்றாய். ஆகவே உன்னை நான் அல்லாஹுடைய தூதரிடத்திலே அழைத்து சென்றே அவர்களிடத்திலே ஒப்படைத்து விடுவேன், உனக்குரிய தண்டனையை நீ பெற்றாக வேண்டும் என்று சொன்ன நேரத்திலேதான் அவன் சொல்லிவிடுகின்றான், நீ என்னை விட்டுவிட்டால் உனக்கு ஒரே முக்கியமான விடயத்தை நான் சொல்லித் தருவேன். என்ன சொல்லுகின்றான், என்ன விடயம், என்னை நீ இந்த பிடியிலே இருந்து விட்டுவிட்டால் உனக்கு எந்த தீங்குகளும் வராத ஒரு வார்த்தையை உனக்கு கற்றுத்தருவேன், எந்த சைத்தான்களும் உன்னை எந்த ஜின்களும் உன்னை நெருங்கி விடாத ஒரு வார்த்தை என்றே ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுக்கின்றான். ஆயத்துல் குர்சி இறங்கப்பட்ட ஒரு வசனம் தான், இதை கற்றுக் கொடுக்கின்றான் கடைசி வரைக்கும். அப்பொழுதே அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தான், இதை நீ இரவுலே தூங்கக்கூடிய நேரத்திலே படித்தால் உனக்கு சைத்தானுடைய எந்த தீங்கும் வரமாட்டாது, மறுநாள் காலை வரைக்கும் அல்லாஹுடைய புறத்திலே இருந்து ஒரு பாதுகாவலர் உன்னை பாதுகாத்துக் கொண்டே இருப்பார். இந்த தகவலை மூன்றாவது தினத்திலே நபியவர்களிடத்திலே சொன்ன நேரத்திலே நபியவர்கள் சொன்னார்கள், அந்த இரண்டு நாட்களும் பொய் தான் சொன்னான், ஆனால் சதக்க வகுவ கது, அவன் பொய் சொல்லக்கூடியவன் தான், நேற்று இரவு மாத்திரம் உன்னிடத்திலே உண்மையான ஒரு தகவலை சொல்லியிருக்கேன். ஆகவே இன்னும் பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்ற, இந்த ரெண்டு ஹதீஸ்ல இருந்தே நாம் சுருக்கமாக விளங்கக்கூடியதே, ஆயத்துல் குர்சியை நாங்கள் நாள்தோறும் படிக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. என்னென்ன சந்தர்ப்பங்கள்? ஒன்று, ஐவேளை தொழுகைக்கு பின்னால், பரலான தொழுகைக்கு பின்னால். அடுத்ததே தூங்கக்கூடிய நேரத்திலே, அடுத்ததே தூங்கக்கூடிய நேரத்திலே. சரி, இந்த ஆயத்துல் குர்சி இது குர்ஆன்ல இருக்கக்கூடிய மிக மகத்தான வசனம் என்று சொல்லப்படுவதற்கான காரணத்திலே மிக முக்கியமான ஒன்றுதான், அந்த வசனம் முழுக்க அல்லாஹு தாலாவுடைய வல்லமையை பற்றி பேசப்படுகின்றது. அல்லாஹு தாலாவுடைய சக்தி, அவனுடைய ஆற்றல், அவனுடைய ஏகத்துவம், அவனுடைய அந்த அவன் நித்திய ஜீவன், எப்பொழுதுமே நிலைத்திருக்கக்கூடியவன், உயிர் வாழக்கூடியவன் என்ற அவனுடைய முக்கியமான தன்மைகளை பற்றி அல்லாஹு தாலா இந்த ஆயத்துல் குர்சியிலே பேசுகின்றான். இதை உங்களை யாருக்காவது அழகாக படிக்கலாமா? அடிக்கடி படிக்கிறவங்க தானே. சரிக்காஜி, மன் தல்லதி யஷ்ஃபஉ இந்தஹு ஹிஃப்ளுஹுமா வஹுவல் அலியுல் அதீம், வஹுவல் அலியுல் அதீம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்துல் குர்சி. இதிலே அல்லாஹு தாலாவுடைய நேரடியாக அவனுடைய சிஃபாத்துகள், தன்மைகள், அவனுடைய பண்புகள், அவனுடைய அழகிய திருநாமங்களை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே முக்கியமான ஐந்து திருநாமங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. அதில் ஒன்று என்ன? அல்லாஹ், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ, அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அவனுடைய அழகிய திருநாமம். அல் ஹை அல் கையூம், அல் ஹை அல் கையூம் என்று சொல்லக்கூடிய இரண்டு முக்கியமான திருநாமங்கள். அடுத்தது அந்த வசனத்துடைய முடிவுலே வந்திருக்கக்கூடிய வலா யஊதுஹு ஹிஃப்ளுஹுமா வஹுவல் அலியுல் அதீம், அல் அலி அல் அதீம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு அழகிய திருநாமங்கள். ஐந்து அழகிய திருநாமங்கள் இந்த வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஐந்து அழகிய திருநாமங்கள் நேரடியாக இடம்பெற்றிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அல்லாஹு தாலாவுடைய முக்கியமான பண்புகள், அவனுடைய தன்மைகள் எல்லாம் இந்த வசனத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. அதனால் தான் மொத்தத்தில் இந்த வசனத்துக்கு அல்லாஹு அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஅ'ஸமு ஆயத்தின் ஃபீ கிதாபில்லாஹ், இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய மிகவுமே மகத்தான வசனம் என்று சொல்லி நபி அவர்கள் பெயர் வைத்திருக்கின்றார்கள். அடுத்த சவர்களே, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு திருநாமங்கள் இருக்கின்றது. அதுதான் அல் ஹையுல் கையூம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு வார்த்தைகளும். இதே போன்ற ஒரு வசனம் குர்ஆனில் இன்னும் ஒரு சூறாவிலே, இந்த ஆயத்துல் குர்சியுடைய ஆரம்ப பகுதியை போன்ற ஒரு வசனம் குர்ஆனில் இன்னும் ஒரு சூறாவுடைய ஆரம்பத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. யாருக்கு சொல்லலாம்? சூரத்து ஆல இம்ரான், அலிஃப் லாம் மீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹு தஆலா எப்படி ஆரம்பிக்கின்றான்? அந்த ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை எப்படி ஆரம்பிக்கின்றான்? அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று தான் ஆரம்பிக்கின்றான். ஆகவே இந்த ஆயத்துல் குர்சியுடைய ஆரம்ப பகுதியை போன்றே குர்ஆனிலே இன்னும் ஒரு சூறாவுலேயும் இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்ற இந்த வசனத்தொடரினுடைய ஆரம்ப பகுதி இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக சோர்களே, அல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு திருநாமங்களும் இருக்கின்றது. அல்லாஹு தாலாவுடைய திருநாமங்களிலே மிக முக்கியமான அஸ்மாக்களிலே மிக முக்கியமான இரண்டு திருநாமங்களாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் குர்ஆனிலே குர்ஆனுடைய அறிவுளை நாங்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை அம்சம் தான் சோர்களே, அல் அஸ்மா உ சிஃபாத், அல்லாஹு தாலாவுடைய அழகிய திருநாமங்கள், அவனுடைய உயரிய பண்புகள். அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களையும் உயரிய பண்புகளையும் ஒரு மனிதன் படித்தால், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹு தஆலாவுடைய அழகிய திருநாமங்களை எதற்காக படிக்க சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அதை உங்களுடைய ஆள் மனதிலே பதிய வைத்து அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் வழங்கி ஃபதுஊஹு பிஹா, அந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹுவை அழையுங்கள், அல்லாஹுவை அழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். அதனால் இந்த அல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய இரண்டு திருநாமங்களும் இருக்கின்றதே, இதை பற்றி பல அறிஞர்கள் விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்லியிருக்கின்றார்கள், இதுதான் இஸ்முல்லாஹில் ஆவம். நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள் சோர்களே, அல்லாஹுக்கென இஸ்முல்லாஹில் ஆலம் என்று அல்லாஹு தாலாவுடைய மிகவுமே வல்லமை மிக்க, மிகவுமே வலிமை மிக்க, மிகவுமே சிறப்புக்குரிய மகத்தான ஒரு பேர் இருக்கின்றது. அதை பற்றி நபியவர்கள் என்ன சொன்னார்கள், அல்லாஹுடைய இந்த அல் இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய மகத்தான பெயரை முன்வைத்து அல்லாஹுவை ஒரு மனிதன் அழைத்தால் அவனுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்து விடுவான். அவரிடத்தில் எதை கேட்டாலும் அதை அல்லாஹு தாலா கொடுத்து விடுவான். இது ஒரு முக்கியமான விடயம் சொற்களே. அல்லாஹு தாலாவுடைய அல் இஸ்முல் ஆலம் என்று சொல்வது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் இது என்ன இந்த இஸ்முல் ஆலம் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அல் இஸ்முல் ஆலம் என்பதை பற்றி பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. மொத்தத்தில் ஒரு நான்கு ஹதீஸ்களை சஹீஹான ஹதீஸ்களாக பார்க்கலாம். அந்த நான்கு ஹதீஸுடைய சுருக்கத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் அந்த ஹதீஸ்கள் எல்லாம் இந்த அல் ஹையுல் கையூம் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது. அல் ஹை அல் கையூம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது. அதில் ஒரு ஹதீஸ் தான், அதாவது அபூ புரைதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸ். அதிலேயும் சில வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றது, அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கின்றது. இன்னும் ஒரு முக்கியமான ஹதீஸ் தான் அனஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி. அந்த ஹதீஸ் வந்து அஹ்மதிலையும் அதே போன்று இமாம் புகாரி அவர்கள் அவர்களுடைய அல் அதபுல் முஃப்ரத் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலையும் பதிவாக்கி இருக்கின்றார்கள். அதை ஷேக் அல்பானி அவர்கள் சஹீஹ் என்று கண்டிருக்கின்றார்கள். அந்த ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது சொன்னால், அனஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு நாள் தினம் நான் நபி அவர்களுடன் உட்கார்ந்து இருக்கின்றேன். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் தொழுது கொண்டிருந்தார். தொழுது முடிந்ததும் அவர் ஒரு பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கின்றார். அந்த பிரார்த்தனை எதுவாக இருந்தது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக். அந்த மனிதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக், இறைவா நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன், பி அன்ன லகல் ஹம்த, உனக்கே எல்லா புகழும் இருக்கின்றது என்பதை முற்படுத்தி உன்னிடத்திலே கேட்கின்றேன். புகழ் அனைத்துக்கும் சொந்தக்காரன் நீதான் என்பதை முற்படுத்தி உன்னிடத்திலே கேட்கின்றேன். லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரிய உண்மையான இறைவன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. அல் மன்னான், நீ கொடை வள்ளலாக இருக்கின்றாய். பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் விசித்திரமாக நீ படைத்திருக்கக்கூடியவனாக இருக்கின்றாய். யாதல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியத்துக்குரியவனாக கொடைகளுக்குரியவனாக நீ இருக்கின்றாய். யா ஹய்யு யா கய்யூம், எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியவனே, எப்பொழுதும் வாழக்கூடியவனே என்ற வார்த்தை சொன்ன நேரத்திலே நபி அவர்கள் அனஸை பார்த்து சொல்லுகின்றார்கள், அனஸே லக்கத் த அல்லாஹ் தஆலா பிஸ்மிஹில் அதீம், இந்த மனிதர் அல்லாஹுடைய மகத்தான பெயரை கொண்டு அல்லாஹுவை அழைத்து விட்டார். அல்லதி இதா துஅய பிஹி அஷார், இதை கொண்டு அவனை அழைக்கப்பட்டால் அந்த அழைப்பாளருக்கு அவன் பதில் கொடுத்து விடுகின்றான். இந்த மகத்தான பெயரை முன்வைத்து அவனிடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை வழங்கி விடுகின்றான் என்றே அனசை பார சொல்லுகின்றார்கள். ஆகவே இதுல இடம்பெற்ற வார்த்தைகளை பாருங்கள், எல்லாமே அல்லாஹுடைய வல்லமைகள் சார்ந்த வார்த்தைகள் தான். என்ன வார்த்தைகள் எடுத்து பாருங்கள் சொற்களே, அல்லாஹும இன்னி அஸ்அலுக பி அன்ன லகல் ஹம்த், லா இலாஹ இல்லா அன்த், அல் மன்னான், அல் மன்னான், அல்லாஹு தஆலாவுடைய பெயர்களே உண்டு. பதீஉ ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமிகளையும் விசித்திரமாக படைத்திருக்கக்கூடியவன். யாதல் ஜலாலி வல் இக்ராம், துல் ஜலால் வல் இக்ராம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம். அப்ப இது அல்லாஹு தஆலாவுடைய அல் இஸ்முல் ஆஸம், யா ஹய்யு யா கய்யூம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் அல் இஸ்முல் ஆஸம். அதே போன்று அஸ்மா பின் யசீத் இப்னு ஸக்கன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சுற்றும் அறிவிக்கக்கூடிய செய்தியை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் சொல்ல நான் கேட்டேன், அந்த அல் இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை குர்ஆனிலே இரண்டு வசனங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. ஒன்றுதான் வ இலாஹுக்கும் இலாஹுன் வாஹிதுன் லா இலாஹா இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை சூரத்துல் பக்ராவுடைய 163 வசனமும், அதே போன்று அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், இந்த இரண்டு வசனங்களிலேயும் இஸ்முல் ஆலம் அடங்கி இருக்கின்றது. இன்னும் ஒரு ரிவாயத்திலே ஆயத்துல் குர்சியிலேயும், அதே போன்று எதிலே ஆலை இம்ரானுடைய 1வது வசனம் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், இந்த இரண்டிலும் தான் இஸ்முல் ஆதம் அடங்கி இருக்கின்றது என்ற கருத்தையும் நபியவர்கள் சொன்னார்கள். இப்படியாக ஒரு 4 ஹதீஸ்கள் வந்திருக்கின்ற சொற்களே அல்லாஹு தாலாவுடைய அல் இஸ்முல் ஆதம் என்று சொல்லக்கூடிய மிகவுமே மகத்துவமிக்க பெயர் கொண்ட அந்த வசனங்கள் என்று சொல்லி போற்றப்படக்கூடிய வசனங்கள். ஆகவே அடுத்ததாக இந்த வசனத்துடைய உள்ளடக்கம், இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சற்றே நிதானமாக நாங்கள் கவனித்து பார்க்கக்கூடிய நேரத்திலே, அதனுடைய பொருளை பார்க்கக்கூடிய நேரத்திலே சுருக்கமாக சொல்கிறே, அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கின்றான்? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு லா இலாஹா இல்லா இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம், அவனுடைய ஏகத்துவத்தை தான் அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு, அல்லாஹ் இருக்கின்றானே, லா இலாஹா இல்லாஹு, வணக்கத்துக்குரிய உண்மையான ஏக இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இதுதான் இந்த மனித சமுதாயம், மனிதர்கள் ஜின்கள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே குறிக்கோளே இந்த ஏகத்துவத்துக்காக வேண்டித்தான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித ஜின் வர்க்கத்தினர்களை என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று சொன்னால், இல்லா லியுஹிதூன், என்னை ஓர்மைப்படுத்துவதற்காக வேண்டி, என்னை மாத்திரம் வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி மாத்திரம்தான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகவே ஒட்டுமொத்த மனித ஜின் வர்க்கத்தினர்கள் படைக்கப்பட்டதனுடைய குறிக்கோள் நோக்கம் எது? இந்த ஏகத்துவம் தான். அதை கொண்டுதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை ஆரம்பிக்கின்றான். லா இலாஹா இல்லாஹு, அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு, வணக்கத்துக்குரிய உண்மையான இறைவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தான் அல்லாஹ், அவன் தான் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றான்? அல் ஹை அல் கையூம், அல் ஹையுல் கையூம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு வார்த்தைகளும் சொல்களே குர்ஆனிலே ஒரு சில இடங்களிலே சேர்ந்து வந்திருக்கின்றது, ஒரு சில இடங்களிலே சேர்ந்து வந்திருக்கின்றது. அல் ஹை அல் கையூம், அல் ஹை என்று சொன்னால் என்ன சொல்கிறேன்? நித்திய ஜீவன், எப்பொழுதுமே உயிர் வாழக்கூடியவன், அவனுக்கே மரணம் கிடையாது, அவனுக்கே மரணம் கிடையாது, அவன் எப்பொழுதுமே உயிர் வாழக்கூடியவன். அல் கையூம் என்று சொன்னால் நிலைத்திருக்கக்கூடியவன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், வானத்தில் வுஜூஹுலில் ஹய்யில் கையூம் வகத் கஹாப மன் ஹமல துல்மா, சூரத்து தாஹாவுடைய 111 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வானத்தில் வுஜூஹுலில் ஹய்யில் கையூம், ஒரு ஹதீஸே வந்திருக்கின்றது. இதுவும் அல்லாஹு தஆலாவுடைய இந்த வசனமும் என்ன, இஸ்முல் ஆதம் இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனம் என்றே சஹிஹான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது. வானத்தில் வுஜூஹுலில் ஹய்யில் கையூம், நிலைத்திருக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய அல்லாஹுக்கு முன்னிலையில் அனைத்து முகங்களும் அப்படியே தாழ்ந்து விட்டது. நாளை மறுமையிலே அனைத்து பேர்களும் அல்லாஹுக்கு முன்னிலையிலே தலை குனிந்து நிற்பார்கள், கவிழ்ந்து அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சாய்ந்து நிற்கும், சரிந்து நிற்கும். வகத் ஹாப மன் ஹமல துல்மா, அன்றைய தினத்திலே யாரெல்லாம் அக்கிரமக்காரர்களாக அநியாயங்களை சுமந்து வருகின்றார்களோ அவர்கள் தான் பாக்கியம் இழந்தவர்கள், எதிர்பார்ப்புகளை இழந்தவர்களாக, நெட்டப்பட்டவர்களாக கருதப்படக்கூடியவர்கள் யார்? அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இன்னும் ஒரு வசனத்தை பாருங்கள் சகோதரர்களே, இந்த அல் ஹய்யு கய்யூம் இடம்பெற்றிருக்கக்கூடிய, அல் ஹய் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னும் ஒரு வசனம் சூரத்துல் ஃபுர்கானுடைய 58 வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வ தவக்கல் அலல் ஹய் அல்லதீ லா யமூத், மரணிக்காத உயிர் வாழக்கூடிய அல்லாஹுவை நீ எப்பொழுதும் சார்ந்திரு, அவனின் மீது தவக்குள் வை. பாருங்க இந்த வசனத்தில் என்ன சொல்லுகின்றான், வத்தவக்கல் அலல் ஹை, யாரில் நீ தவக்குள் வைக்க வேண்டும்? இன்றைக்கு தவக்குள் எங்கே இருக்கின்றது? அது ஒரு தனி தலைப்பு, தவக்குளை பற்றி அடிக்கடி பேசுகின்றோம், பேசப்பட வேண்டிய தலைப்பு. அதுவும் இந்த நாட்களில் தவக்குள் கொஞ்சம் குறைஞ்சிட்டு சோதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டிலே. ஆகவே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், வத்தவக்கல் அலல் ஹை அல்லதீ லா யமூத், யாரை நீ சார்ந்திரு, மரணிக்காத உயிர் வாழக்கூடிய அல்லாஹுவின் மீது தவக்குள் வையப்பா. மனிதர்களையோ உன்னுடைய ஆற்றல்லையோ, உன்னுடைய ஆற்றலின் மீதோ, உன்னுடைய சக்தியின் மீதோ, உன்னுடைய வலிமையின் மீதோ உன்னுடைய அறிவின் மீதோ நீ சார்ந்திராதே. அதனால் தான் காலை மாலை விக்கிரங்களில் என்ன சொல்கின்றோம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லீ ஷானி குல்லஹ் வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத அய்ன். காலை மாலை விக்கிரல சஹீஹா இடம்பெற்ற ஒரு வார்த்தையா இல்லையா? என்ன சொல்கின்றோம், யா ஹய்யு யா கய்யூம், எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியவனே, உயிர் வாழக்கூடியவனே, அல்லாஹுவை அழைக்கின்றோம். பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உன்னுடைய கருணையின் மூலம், உன்னுடைய ரஹ்மத்தின் மூலம் உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகின்றேன். அஸ்லிஹ் லி ஷானி குல்ல, என்னுடைய அனைத்து காரியங்களையும் நீ சீராக்கி விடுவாயா. பொருளை விளங்கி யோதினோம் என்று சொன்னால், படித்தோம் என்று சொன்னால் உள்ளத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு நிம்மதி இருக்கும் சொல்களே. என்னுடைய அனைத்து காரியங்களையும் சீர்படுத்தி விடுவாயா. என்னுடைய மார்க்க விடயங்களாக இருக்கட்டும், உலக விடயங்களாக இருக்கட்டும், என்னுடைய சமூக சமுதாய பணிகளாக இருக்கட்டும், என்னுடைய குடும்ப அலுவல்களாக இருக்கட்டும், தொழில் விவகாரங்களாக இருக்கட்டும், என்னுடைய உடல் ரீதியான விடயங்களாக இருக்கட்டும், என்னுடைய சுகாதாரத்தோட, என்னுடைய அறிவோட, என்னுடைய ஆற்றலோட, என்னுடைய ஏனைய தொடர்புகளாக இருக்கட்டும், இவைகள் அனைத்தையும் சீர்படுத்தி விடுவாயாக. என்னுடைய குடும்ப வாழ்க்கை, எனக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள தொடர்பு அனைத்தையுமே, அஸ்லிஹ் லி ஷானி குல்லஹ் வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத அய்ன். கண் சிமிட்டும் நேரத்தின் அளவாவதே என்னை என் மீது நீ சாட்டி விடாதே, என்னை எனக்கே நீ பொறுப்பாக்கி விடாதே. நீயே என்னுடைய பொறுப்பாளனாக இருந்து விடு, நீயே என்னுடைய பொறுப்பாளனாக இருந்து என்னுடைய அனைத்து காரியங்களையும் பொறுப்பேற்று விடுவாயாக. தான் கையோம் என்று சொன்னா பின்னால் சொல்வோம், வதவக்கல் அலல் ஹய் அல்லதீ லா யமூத், வதவக்கல் அலல் ஹய் அல்லதீ லா யமூத் வஸப்பிஹ் பிஹம்திஹி வகஃபா பிஹி பிதுனூபி இபாதிஹி கபீரா. அந்த அல்லாஹ்வை நீ போற்றி புகழ்ந்து விடுவாயாக. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து விடுவாயாக. வகஃபா பிஹி பிதுனூபி இபாதிஹி கபீரா, அடியார்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மிகவும் அறிந்திருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதை அறிவதில் அல்லாஹு தஆலா போதுமானவனாக இருக்கின்றான், நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அதே போன்று இன்னும் ஒரு வசனத்தை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே, ஹுவல் ஹை லா இலாஹா இல்லா ஹுவ ஃபதுஊஹு முக்லிஸீன லஹுத்தீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சூரத்து காஃபிருடைய 65வது வசனத்திலே அல்லாஹு தஆலா பின்வருமாறு சொல்லுகின்றான், ஹுவல் ஹை, அவன் தான் நித்திய ஜீவன், அவன் தான் எப்பொழுதுமே வாழக்கூடியவன். லா இலாஹா இல்லா ஹு, வணக்கத்துக்குரிய உண்மையான இறைவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. ஃபதுஊஹு, அவனை நீங்கள் அழையுங்கள். முக்லிஸீன லஹுத்தீன், உங்களுடைய பிரார்த்தனையை அவனுக்கு கலப்பற்றதாக ஆக்கி, அவனுக்கு மாத்திரம் அதை சொந்தப்படுத்தி அவனை மாத்திரம் அழையுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், புகழ் அனைத்து மகிழத்தாரின் இரட்சகனாகி அல்லாஹுக்கே உரியது, அல்லாஹுக்கே உரியது. ஆகவே இந்த இரண்டு வார்த்தைகளும் இருக்கின்றதே இமாம் அப்துல் ரஹ்மான் பின் சாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃப்ஸீரில் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலாவுடைய சிஃபாத்துகள் இருக்கின்றதே, சிஃபாத்துகளை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. சிஃபாத்துகள் என்ன? அல்லாஹுடைய பண்புகள், அவனுடைய தன்மைகள். இந்த சிஃபாத்துகளை வந்து பல பிரிவுகளாக உலமாக்கள் பிரித்திருக்கின்றார்கள். குர்ஆன் சுன்னாவுடைய வெளிச்சத்திலே இந்த சிஃபத்துகளை பல பிரிவுகளாக பிரித்திருக்கின்றார்கள். அதிலே முக்கியமான ஒரு பிரிவு தான் சிஃபாத்துன் ஜாதியா சிஃபாத்துன் ஃபிஅலியா. அல்லாஹு தஆலாவுடைய சிஃபத்துகளிலே சில சிஃபாத்துகள் இருக்கின்றது சிஃபாத்துன் ஜாதியா, அவன் தன்னிலே அடங்கி இருக்கக்கூடிய சில சிஃபத்துகள், அல்லாஹு தஆலாவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சில சிஃபாத்துகள். அப்படின்னா என்ன? பார்வை, கேள்வி, அறிவு, அல்லாஹுடைய குதிரத் ஆற்றல், அவனுடைய கை, அவனுடைய முகம் என்றெல்லாம் குர்ஆனில் வந்திருக்கின்றது. இவைகளுக்கு என்ன சொல்லப்படும்? அஸ்ஸிஃபாத்து ஜாதியா, அல்லாஹ் அவன் தன்னிலே இருக்கக்கூடிய சிஃபத்துகள். இன்னும் ஒன்று இருக்கின்றது, அவனுடைய நாட்டத்துடன் சம்பந்தப்பட்ட சில சிஃபத்துகள், அவன் நாடின நேரத்திலே அவன் செய்யக்கூடிய சில சிஃபத்துகள். அதுக்கு என்ன சொல்வார்கள்? சிஃபாத்துன் ஃபிஅலியா. இதெல்லாம் அகீதா, கொள்கை சம்பந்தப்பட்ட விடயங்கள் சொல்களே. சிஃபாத்துன் ஃபிஅலியா, அவனுடைய செயல் சார்ந்த பண்புகள், தன்மைகள். அப்படின்னா என்ன? அல்லாஹு தஆலா படைக்கின்றான், ஆக்கின்றான், அளிக்கின்றான், மலையை பொழிய வைக்கின்றான், உணவளிக்கின்றான், ரிஸ்க் வழங்குகின்றான். இவைகளுக்கு என்ன சொல்றது? சிஃபாத்துன் ஃபிஅலியான்னு சொல்றது. அதே போன்று அவன் சிரிக்கின்றான், அல்லாஹ் கோபப்படுகின்றான், அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். இவைகள் எல்லாம் அவனுடைய நாட்டத்தோட சம்பந்தப்பட்டது, மஷீஆன்னு சொல்லக்கூடிய நாட்டத்தோட சம்பந்தப்பட்டது. அப்ப எப்படி சொல்லுவோம்? அல்லாஹு தஆலா நாடினால் சிரிப்பான், நாடினால் கோபப்படுவான், அல்லாஹ் நாடினால் சந்தோஷப்படுவான், அவனுடைய நாட்டத்தோட சம்பந்தப்பட்டது. இப்ப இந்த எல்லாமே இந்த இரண்டு வார்த்தைகளையும் அடங்கி இருக்கின்றது என்றே இமாம் இப்னு சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த ரெண்டு வார்த்தைகளையும் அல் ஹை அல் கையூம். அல் ஹை என்று சொன்னால் என்ன? உயிர் வாழக்கூடியவன். அப்ப ஒரு அல்லாஹு தஆலா உயிர் வாழக்கூடியவன் என்று சொன்னால் அவனிலே தன்னிலே இருக்கக்கூடிய எல்லா சிஃபாத்துகளும் அங்கே வந்துவிட்டது. உயிர் வாழக்கூடியவன் என்று சொன்னால் அவனுக்கு என்ன இருக்கின்றது? கேள்வி இருக்கின்றது, பார்வை இருக்கின்றது, கை இருக்கின்றது, முகம் இருக்கின்றது, அவனுக்கு ஆற்றல் இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது, இதெல்லாமே அங்கே அடங்கிவிட்டது. அதே போன்று கையூம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா முழு அகிலத்தார்களுடைய விடயங்களையும் அவன் பொறுப்பேற்றிருக்கின்றான். அதனால் தான் நபி அவர்கள் ஒரு துஆவிலே சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் அன்த கய்யூமுஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமிகளையும் நிர்வகிக்கக்கூடியவன் நீ, அனைத்தையும் அவனுடைய பொறுப்பிலே வைத்திருக்கின்றான். அதான் கையூம் என்று சொன்னார். கையூம் என்ற அர்த்தம் என்ன? ஒரு மனிதன், சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு குடும்பத்துடைய கையும், அரபியில் சொல்வார்கள் கையிமுல் உஸ்ரா, அல்லது ஒரு குடும்பத்துடைய பொறுப்பாளி என்று சொன்னால் அந்த குடும்பத்துடைய அனைத்து சுமைகளையும் சுமந்து அதற்காக உழைக்கக்கூடியவன். குடும்ப தலைவன் இருக்கானே இவனுக்கு கையும் என்று சொல்லலாம், பொறுப்பாளி. கையூம் என்று சொன்னால் அதிலே அதை மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. கையும் என்பதையும் மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் கையூம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹை அல் கையூம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவன்? அனைத்து விடயங்களையும், வானம் பூமி அவைகளுக்கு உட்பட்ட அனைத்து விடயங்களையும் அவன் பொறுப்பேற்றிருக்கின்றான். அதில் எந்த ஒரு அணுவும் அவனுடைய அறிவு இன்றி, அவனுடைய நாட்டமின்றி, அவனுக்கு தெரியாமல், அவன் காணாமல் எதுவும் அசைய மாட்டாது. அதுதான் கையூம். ஆகவே அதில் என்ன அடங்குகின்றது? அல்லாஹு தஆலாவுடைய அனைத்து செயல்பாடுகளும் அங்கே அடங்குகின்றதா இல்லையா? ஆக்குவது, அழிப்பது, உணவளிப்பது, அனைத்து செயல்பாடுகளும் அங்கே அடங்கி விடுகின்றது. அதனால் இந்த இரண்டிலையும், அல் ஹை அல் கையூம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு வார்த்தைகளையும், இந்த இரண்டு இஸ்ம்களையும், அல்லாஹு தஆலாவுடைய அனைத்து சிஃபாத்துகளும் அடங்கி இருக்கின்றது என்று இப்னு சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள். அவனுடைய சிஃபாத்துன் தாத்தியா, சிஃபாத்துன் ஃபிஅலியா, அவைகள் அனைத்தும் அடங்கி இருக்கின்றது. அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம். அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அந்த அல்லாஹ்வுக்கு என்ன கிடையாது? லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அவனுக்கு சிறுதூக்கமும் கிடையாது, ஆழ்ந்த உறக்கமும் கிடையாது. அது அவனை தொடமாட்டாது. அப்ப இந்த இடத்திலே அல்லாஹ் அவனுடைய வல்லமையை சொல்லக்கூடிய அதே நேரத்திலே அவனுக்கு இருக்கக்கூடாத விடயங்களையும் சொல்லுகின்றான். இது ஏகத்துவத்திலே முக்கியமான ஒரு பகுதி. அவர்களே, இது ஏகத்துவ வார்த்தையிலே இடம்பெற்றிருக்கின்றதா இல்லையா? லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்க சரியாக பிரித்தெடுத்து பாருங்கள். இதுல இரண்டு பகுதிகள் இருக்கின்றது. ஒன்று வந்து வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இதுல இரண்டு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. என்ன சொல்வார்கள்? அந்நஃபி வல் இஸ்பாத். நஃபி என்ன? வணக்கத்துக்குரிய தன்மை அல்லாஹ் அல்லாதவர்கள் வேறு யாருக்குமே இல்லை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தன்மைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மாத்திரம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்தால்தான் ஏகத்துவம் பரிபூர்ணமடையும். இந்த இரண்டு சேர்ந்தால்தான் தௌஹீத் கம்ப்ளீட் ஆகும். ஒரு மனிதன் எப்படி விளங்கினான்னு சொன்னால், அல்லாஹ் அதாவது லா இலாஹ இல்லல்லாஹுக்கு பலரும் பல வகையான விளக்கங்கள் கொடுத்தார்கள். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் மாத்திரம் தான் என்று சொன்னால்தான் அதனுடைய சரியான மீனிங் வரும். அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன், வேறு கடவுள்களும் வணக்கத்துக்குரியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற கொள்கை யாருடைய கொள்கை? அன்று மக்கத்து குறைசி காஃபிர்களுடைய கொள்கை எதுவாக இருந்தது? அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன், அதே நேரத்திலே அல்லாஹுடத்திலே எங்களுக்காக பரிந்துரை பேசக்கூடிய ஆற்றல் படைத்த சில சிலைகளுக்குரியவர்களையும் நாங்கள் வணக்கத்துக்குரியவர்களாக வைத்திருப்போம். அந்த கொள்கையின் காரணமாக அவர்கள் முஷ்ரிக்களாக கருதப்பட்டார்கள். ஆகவே அதில் இரண்டு பகுதிகள், ஏகத்துவ வார்த்தையிலே இரண்டு பகுதிகள் இடம்பெற வேண்டும். ஒன்று நஃபி, அந்த வணக்கத்துக்குரிய தன்மை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இல்லை என்று ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணங்கி வழிபடுவதற்கு முழுமையான தகுதியுடையவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் இணைந்தால்தான் அந்த தௌஹீத் கம்ப்ளீட் ஆகும். அதே போன்றுதான் இந்த வார்த்தையிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அல்லாஹ் ஹய்யுன் கய்யூம். ஆகவே அவனுக்கு என்ன கிடையாது? லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அவனுக்கு சிறு தூக்கமும் கிடையாது, ஆழ்ந்த உறக்கமும் கிடையாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த பகுதியிலே சொல்லுகின்றான். அந்த வசன தொடரிலே அடுத்த பகுதியிலே சொல்லுகின்றான், லஹூ மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த். வானம் பூமிகளுக்கு உட்பட்ட அனைத்துமே அவனுடைய சொந்த பொருட்கள். லஹூ முல்கு ஸமாவாத் வல் அர்த். வானம் பூமிகளுக்கு உட்பட்ட அனைத்துக்கும் சொந்தக்காரன் அவன். இது ஒரு தனி தலைப்பு சோர்களே, இது ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டிய விடயம். அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். அதனால்தான் உலகத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மன்னர் இந்த நாட்டுடைய அதிபதி, இந்த தலைவர் இந்த நாட்டுடைய அதிபதி, இந்த நாட்டுக்கு தலைவர் என்று சொல்லுகின்றோம். நான் இந்த வீட்டுடைய சொந்தக்காரன் என்று சொல்லுகின்றேன். இதெல்லாம் தற்காலிகமான உரிமை, தற்காலிகமான எங்களுடைய இந்த ரைட்டுகளை வைத்து நான் என்ன சொல்லுகின்றேன், இந்த வீட்டின் உரிமையாளன் நான். இரண்டில் ஒன்று நடக்கும், அந்த உரிமை என்னிடத்தில் இருந்து பறிக்கப்படும், அல்லது அந்த பொருளை இருந்து நான் பறிக்கப்படுவேன். எனக்கு மௌத்து வந்தால் அதற்கு சொந்தக்காரர்கள் வேறு, நான் உழைத்ததுதான் என்ற அந்த உரிமை எனக்கு கொண்டாட முடியாது. அல்லது ஏதாவது ஒரு விபத்தின் மூலமாக அல்லது அபகரிக்கப்பட்டால் அது என்னுடைய சொந்தத்தில் இருந்து விலகிவிடும். அப்ப இது தற்காலிகமானதா இல்லையா? டெம்பரரியான இந்த உரிமைகள் தான் இந்த உலகத்திலே கொண்டாடப்படக்கூடியது. அதனால் தான் அல்லாஹ் நாளை மறுமையிலே அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இது இருக்கின்றது என்பதை நிரூபிப்பதற்கு தான் அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவில் என்ன சொல்லுகின்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் அர்ரஹீம் மாலிகி யௌமித்தீன். யௌமுத்தீன், மறுமை நாளுடைய ஏக அதிபதி அல்லாஹ். அப்ப இந்த உலகத்திலேயும் மன்னர்கள் இருக்கின்றார்கள், மலிக் மலிக்குமார்கள் இருப்பார்கள். மாலிக் மலிக் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிராத்துகளும் இருக்கின்றது. மலிக் யௌமித்தீன் என்று மோதப்பட்டிருக்கின்றது ஒரு கிராத்துல, மாலிக் கொண்டாடப்படும். ஆகவே இந்த சந்தேகங்களை எல்லாம் எடுத்துட்டு அல்லாஹ் என்ன சொல்கின்றான், மாலிக் யௌமித்தீன், நாளை மறுமையில மறுமையுடைய ஏக அதிபதி யார்? அல்லாஹ். அப்ப உலகத்தில் அவனுக்கு சொந்தம் இல்லையா? இங்கே அல்லாஹ் சொல்லுகின்றான், வானம் பூமியில இருக்கக்கூடிய அனைத்தும் அவனுக்குரியதுதான். ஆனால் அதை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவில் எப்படி சொல்லுகின்றான், மாலிக் யௌமித்தீன். ஏனென்றால் நாளை கியாமத்திலே அல்லாஹு தஆலா ஏழு வானங்களை அவனுடைய ஒரு கரத்திலும், ஏழு பூமிகளையும் அவனுடைய மறுகரத்திலும், அவனுடைய மறுகரத்திலும் என்று சொன்னால் வலதுகரம் இடதுகரமா இல்லை, அல்லாஹு தாலாவுடைய வக்கீல் தாயதே யமீன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய இரண்டு கரங்களும் வழக்கரங்கள் தான். மனித படைப்பினங்களுக்கு தான் வழக்கர இடது கரம் என்று சொல்றது இல்லை, அல்லாஹுடைய இரண்டு கரங்களும் வழக்கரங்கள் தான். அவனுடைய இரு கரங்களிலும் வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹு தாலா சுருட்டி எடுப்பான். குரானில் சொல்லுகின்றன இல்லையா, குரானில் சொல்லுகின்றன இல்லையா, வானங்களையும் வஸ்ஸமாவா துமத்துவியா தும்பியமீனி, வானங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா ஒரு கையிலும் மறுகையிலே பூமியை சுருட்டி எடுத்து, லிமனில் முல்குல் யௌம், அல்லாஹு தஆலா ஒரு கேள்வி கேட்பான், எல்லா பேர்களும் மரணித்திருப்பார்கள், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினத்திலே ஆட்சி அதிகாரம் யாருக்கு? பதில் வருமா? என்ன கேட்டா, இந்த நாடு யாருடையது? மன்னர் சொல்லுவாரே என்னுடையது. முடிக்குரிய மன்னர் சொல்லுவாரே இது எனக்கும் உரியது. இந்த நாட்டு மக்கள் சொல்வார்கள், பிரஜைகள், இது நமக்கும் உரியது. எல்லா பேரும் சொல்வார்கள். ஆனால் நாளை கியாமத்திலே கேள்வி கேட்கப்படும், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினத்திலே ஆட்சி அதிகாரம் யாருக்கு? பதில் வரமாட்டாது. அப்பொழுது அல்லாஹ் தனக்குத்தானே பதில் சொல்லிக் கொள்வான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கியாளக்கூடிய ஏக இறைவனாகிய எனக்குத்தான். இன்றைய தினத்திலே வேறு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த சொந்தமும் கொண்டாட முடியாது. நாளை மறுமையுடைய நிரந்தரமான ஆட்சி அதிகாரம் சுவர்க்கம். சுவர்க்கம் எப்படி கடைசியா சுவர்க்கம் நுழையக்கூடிய மனிதருக்கு எப்படி கொடுக்கப்படும்? இந்த உலகத்தில் இருந்த மிகப்பெரிய ஆட்சியாளருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை விட பன்மடங்கு. வேறு சில அறிவிப்புகள்ல இந்த உலகத்தை போன்று பன்மடங்கு. இது கடைசியா போற நபியுடைய நபிக்கு கொடுக்கப்படக்கூடிய சஹாபாக்களுக்கு, சுஹதாக்களுக்கு, சித்திகங்களுக்கு, சாலிகங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்தஸ்துகள், அப்ப இது எல்லாம் அடங்கிய ஆட்சி அதிகாரம் தான் நாளை மறுமையுடைய ஆட்சி, நாளை மறுமையுடைய அதிகாரம். அப்ப அதுவும் அல்லாஹுக்கு தான் இந்த உலகத்துடைய ஆட்சி அதிகாரம் நிரந்தரமானது. அல்லாஹுக்குரியது. அப்ப இந்த ஆட்சி பூமி வானம் பூமி மட்டும் இல்ல, லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த். வானம் பூமியில இருக்கக்கூடியவைகள் எண்ணில் அடங்காத விடயங்கள். இவைகள் அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு. அடுத்த முக்கியமான பகுதி என்ன? மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு. அல்லாஹ் தஆலா கேக்குறான், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு. யார் அவனிடத்திலே பரிந்துரைக்கக்கூடியவர்கள்? இல்லா பிஇذنஹு, அவனுடைய கட்டளையின்றி அவனுடைய உத்தரவின்றி யாருக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரைக்கலாம்? இதுவும் மிக முக்கியமான ஒரு பகுதி சகோதரர்களே. நாளை கியாமத்திலே யாருக்கும் யாருக்காகவும் பரிந்துரைக்க முடியாது. அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை உத்தரவு இன்றி. இது எங்களுடைய கொள்கையிலே அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாத்தினர்களாகிய எங்களுடைய அடிப்படை கொள்கையிலே மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், கேள்வியா கேட்கின்றான், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு. அவனுடைய உத்தரவு இன்றி அவனிடத்தில் யாருக்குத்தான் பரிந்துரைக்கலாம் என்று சொன்னால் யாருக்குமே பரிந்துரைக்க முடியாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் இதை பற்றி சொல்லியிருக்கின்றான். இது ஒரு தனி தலைப்பு, ஷஃபாத் என்ற தலைப்பில் நீங்க அடிக்கடி பயங்கள் கேட்டிருப்பீர்கள். இதிலே அடிப்படை விடயமாக நாங்கள் விளங்க வேண்டியது, ஷஃபாத் என்று ஒன்று இருக்கின்றது. யாருக்கு இருக்கின்றது? அல்லாஹு தஆலா நாடியவர்களுக்கு அதை கொடுப்பான். அவனுடைய உத்தரவுடன் தான் அது செய்யலாம். யாருக்கும் விரும்பியபடி விரும்பியவருக்கெல்லாம் ஷஃபாத் செய்ய முடியாது. இரண்டு நிபந்தனைகள் குர்ஆனிலே சொல்லப்படுகின்றது. ஒன்று வந்து அந்த ஷஃபாத் செய்யக்கூடியவர் இருக்கின்றாரே அவருக்கு அல்லாஹுடைய உத்தரவு தேவை. யாருக்காக வேண்டி அவர் பரிந்துரை பேசுகின்றாரோ அவரை அல்லாஹு தஆலா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இரண்டு நிபந்தனைகளுக்கும் உட்பட ஷஃபாத் இருக்கின்றது. அல்லாஹ் என்ன கேட்கின்றான், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு. அல்லாஹ்வுடைய கட்டளையின்றி உத்தரவின்றி யாருக்குத்தான் அவனிடத்திலே பரிந்துரைக்கலாம்? ஷஃபாத்துடைய ஹதீஸை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். நாளை கியாமத்திலே மக்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு அல்லோல கல்லோலப்பட்டு தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சில மனிதர்கள் பேசிக் கொள்வார்கள், இந்த கஷ்டமான நிலையிலே இருந்து எங்களை பாதுகாப்பதற்கு என்ன நாங்கள் செய்வது என்று தட்டு தடுமாறி ஆலோசனை செய்து யாரிடத்திலே போவார்கள்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே போவார்கள். அந்த நீண்ட ஹதீஸை நீங்கள் படித்திருக்கிறீர்கள் இல்லையா, அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். சொற்களே ஆதம் இடத்திலே போய் என்ன சொல்வார்கள்? யா ஆதம், ஆதமே நீங்கள் தான் எங்களுடைய ஆதி பிதா, முதல் தந்தை. உங்களை அல்லாஹ் அவனுடைய கரம் கொண்டு படைத்தான். மலக்குமார்களை உங்களுக்கு சிரம்பணிய செய்தான். இவ்வளவு பாக்கிய மிக்க சிறப்புக்குரிய மனிதர் நீங்கள். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையை நீங்கள் பார்த்துக் கொண்டுதானே இருக்கின்றீர்கள். ஆகவே எங்களுக்காக அல்லாஹுவிடத்திலே கொஞ்சம் சிபாரி செய்ய மாட்டீர்களா? எங்களுக்காக அல்லாஹுவிடத்தில் கொஞ்சம் பரிந்துரை செய்து எங்களை இந்த கஷ்டமான நிலையிலே இருந்து மீட்டி எடுக்க ஒரு முயற்சி மேற்கொள்ள மாட்டீர்களா? எங்களுடைய தந்தை உங்களோட சந்ததிகள் தானே நாங்கள் எல்லாமே என்று ஆதம் இடத்துல போய் கேட்ட நேரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொல்வார்கள்? இன்ன ரப்பி லகதிபல் யௌம கதபா. இன்றைய தினத்திலே என்னுடைய இறைவன் கடும் கோபம் கொண்டவனாக இருக்கின்றான். இது போன்ற ஒரு நிலை அவனுக்கு இதற்கு முன்னால் ஏற்பட்டதும் இல்லை. இந்த கோபம், இப்படியான கோபம் அவனுக்கு இனிமேல் ஏற்பட போவதும் இல்லை. அதனால் நான் அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்திருக்கின்றேன். அந்த சுவனத்தின் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று கட்டளையிட்ட நேரத்திலே அதுக்கு நான் மாறு செய்து ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு நான் அதை சாப்பிட்டிருக்கின்றேன். அதனால் அல்லாஹ்விடத்தில் எனக்கு போக முடியாது, யாருக்கு போக முடியாது? நபி ஆதமுக்கு போக முடியாது, முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானிக்கு போகலாம். ஒரு மடையன் சொல்றான், நீங்க அந்த ஷேக் நாயகங்களுக்காக அந்த மகான்களுக்காக வேண்டி நீங்க இந்த உலகத்தில் ஓதிய யாசீன்கள் இருக்கின்றதே, அவர்களுடைய பேரில் படித்த புகழ் மாலைகள் இருக்கின்றதே, அது எல்லாம் என்விலப்புகளாக கொண்டு வந்து உங்களோட கையில் கொடுக்கப்படும் ஷஃபாத். அப்ப அது உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கான டிக்கெட்டாம். சுப்ஹானல்லாஹ். இந்த ஆயத்துல் குர்சியே வழங்காத மடையர்கள், இவங்கெல்லாம் மிகப்பெரிய அறிஞர்கள், பீரங்கி பேச்சாளர்கள், மக்களை ஏமாற்றக்கூடிய அநியாயக்காரர்கள். சொற்களே
நாளை கியாமத்துடைய நாள் நெருங்கக்கூடிய நேரத்தில் நபியவர்கள் சொன்னார்கள், துஆதுன் அலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்துடைய விளிம்பில இருந்தே மக்களை அழைக்கக்கூடிய சில அழைப்பாளர்கள் இருப்பார்கள். மன் அஜாபஹும் கதஃபூஹு ஃபீஹா, அவர்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய மாய ஜாலைகளில் சிக்கக்கூடியவர்களை அவர்கள் நரகத்தில் தூக்கி போடுவாங்க. நரகத்தின் விளிம்பில் இருந்து கொண்டு மக்கள் நரகத்தின் பக்கம் அழைப்பார்கள். ஆகவே இது எங்களுடைய கொள்கை சார்ந்த விடயம் சோர்களே. அல்லாஹ் என்ன சொல்கின்றான், கேட்கின்றான், அல்லாஹ் கேள்வியா கேட்கின்றான், அவனுடைய உத்தரவு இன்றி அவனிடத்தில் யாருக்குத்தான் பரிந்துரைக்கலாம். இப்ப ஆதமுக்கு முடியாம ஆதம் என்ன சொல்லி விடுகின்றார், அதோ இப்ராஹிம் இருக்கின்றார், அவரிடத்திலே போய் கேட்டு பாருங்க, ஏதாவது அவர்னால் முடியுமா இருக்கும். இப்ராஹிம் மட்டும் போனா அதே மாதிரி சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள், நான் இரண்டு பொய்கள் சொல்லி இருக்கின்றேன் குர்ஆன்ல வருகின்றதே, அதனால் நான் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு எனக்கு பயமாக இருக்கின்றது. அதோ மூசா இருக்கின்றார், மூசாவிடத்தில் போய் பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவார்கள், இதே மாதிரி சொல்லி அல்லாஹ் இவ்வளோ கோபத்தோடு இருக்கிறான், அவனிடத்தில் நெருங்கவும் முடியாது, நான் அநியாயமாக ஒரு மனிதனை கொலை செய்திருக்கின்றேன். அதற்கு பின்னால் ஈசாவிடத்தில் போய் சொல்லுவோம், அவர்களும் ஒரு குற்றத்தை அவர்கள் சொல்ல மாட்டார்கள், எனக்கு முடியாது, முஹம்மது இடத்திலே போய் நீங்கள் பரிந்துரை செய்யும்படி கேட்டு பாருங்கள். அப்பொழுது நபி இடத்திலே சென்ற நேரத்திலே தான் நபியர்கள் சொல்வார்கள், அனலஹா அனலஹா, நான் தான் அதற்குரியவன், நான் தான் அதற்குரியவன் என்று சொல்லி நேரடியாக போய் அல்லாஹ்விடத்தில், இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு இவங்கெல்லாம் நரகத்துக்கா, ஒன்றுமே கிடையாது, நேரடியாக சென்று அல்லாஹுடைய அரசுக்கு கீழால் சுஜூதிலே விழுவார்கள். சுஜூத், அந்த சுஜூதுக்கு பின்னால் தான் விசாரணை ஆரம்பமாகும். அந்த சுஜூதிலே நபியோர்கள் சொன்னார்கள், நான் சுஜூதிலே விழுந்து நீண்ட நேரம் அல்லாஹுவை புகழுவேன், அந்த நேரத்திலே என்னுடைய உள்ளத்திலே இதற்கு முன்னால் அல்லாஹுவை புகழுவதற்குரிய வார்த்தைகளிலே நான் அறியாத எத்தனையோ வார்த்தைகளை அல்லாஹ் போடுவான், அந்த புகழ் மாலைகளை எல்லாம் சொல்லி 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 அழுது அழுது அல்லாஹுவிடத்திலே நான் மண்டாடி புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தான் அல்லாஹு தாலா எனக்கு கட்டளை இடுவான், அங்கதான் உத்தரவு வரும். அப்ப அல்லாஹுடைய உத்தரவுக்கு பின்னால்தான் பரிந்துரை, யா முஹம்மது முஹம்மதே இர்ஃபா ரஸக், போதும், இர்ஃபா ரஸக், உங்களுடைய தலையை உயர்த்திவிடும், வசல் துஅத, நீங்கள் விரும்பியதை கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், வஷ்ஃபா துஷஃபா, நீங்கள் யாருடைய விடயத்தில் வேண்டுமென்றாலும் பரிந்துரை செய்யுங்கள், ஷஃபாஅத் செய்யுங்கள், துஷஃபா, உங்களுடைய ஷஃபாஅத்தே ஏற்றுக்கொள்ளப்படும். அதைத்தான் நாங்கள் வாங்கு துவாவுலே கேட்கிறோமா இல்லையா, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅஸ்ஹு மகாமன் மஹ்மூதனில் லதி வஅத்த, அந்த முஹம்மதுக்கு நீங்கள் இறைவா எதை கொடுத்து விடு, ஆதி முஹம்மதனில் வஸீலா, நபி அவர்கள் சொன்னார்கள் வஸீலா என்று சொன்னால் நாளை கியாமத்திலே அல்லாஹு தஆலா எனக்கு ஒரே ஒரு நபிக்கு கொடுக்கக்கூடிய உயர் அந்தஸ்து, அந்த அந்தஸ்துக்குரியவன் நானாக இருக்கணும் என்று எதிர்பார்க்கின்றேன். எல்லா நபிமார்கள் முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லா பேருக்கு முன்னால் அல்லாஹு தஆலா நபியை புகழுக்குரிய ஒரு இடத்தில் எழுப்புவான். அந்த புகழுக்குரிய இடம் என்ன, அந்த மகாமுன் மஹ்மூத், வபஅஸ்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்த, நீ வாக்களித்த மகாமுன் மஹ்மூத் இடத்தில் நீ எழுப்புவாயாக. எங்கே வாக்களித்திருக்கின்றான், குர்ஆனிலே வாக்களித்திருக்கின்றான், ومن الليل فتهجد به نافله لك இரவிலே நீ உபரியாக முஹம்மதே நஃபிலாக தஹஜ்ஜுதிலே தஹஜ்ஜுதிலே தொழுகையிலே ஈடுபடு. அஸா ஐயபஅஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா, முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லா பேர்களினாலும் புகழப்படக்கூடிய ஒரு மகாமிலே ஒரு உயர் அந்தஸ்திலே உன்னை அல்லாஹு தஆலா எழுப்ப போதும், எழுப்புவான், அல்லாஹு தஆலா உம்மை எழுப்புவான் என்று அல்லாஹு தஆலா வாக்களித்தானே, அந்த வாக்கை நீ நிறைவேற்றி விடு இறைவா என்று நாங்கள் வாங்கு துவாவுலே கேட்கின்றோமா இல்லையா. அந்த துவாவை கேட்டவர்களுக்கு ஹல்லத் லஹு ஷஃபாஅதி, என்னுடைய ஷஃபாஅத் அவர்களுக்கு கடமையாகிவிடும், என்னுடைய ஷஃபாஅத் கடமையாகிவிடும். அப்ப நபி அவர்கள் எப்ப ஷஃபா செய்வாங்க, அவ்வளவு நீண்ட ஒரு கதை ஷஃபாத்துடைய செய்தி, ஆதமுகிட்ட போய், ஆதமுக்கு முடியாது, மூசாவுக்கு முடியல, இப்ராஹிமுக்கு முடியல, யாருக்கு, நபி நூஹ், நூஹ் மறந்துட்டேன், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முடியவில்லை. அவர்கள் காரணம் சொல்வார்கள், என்னுடைய சமுதாயத்தை நான் சபித்திருக்கின்றேன், எனக்கு அல்லாஹ்விடத்தில் நெருங்க முடியாது. அப்ப ஆதம், நூஹ், இப்ராஹிம், மூசா, ஈசா, இவங்கெல்லாம் யாரு, முக்கியமான உலுல் அஸ்ம், ஆதமை தவிர இந்த ஐந்து பேர்களும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட இந்த ஐந்து பேர்களும் உலுல் அஸ்மி மினர் ருசுல், ரசூல்மார்களே அதிகமாக ஏகத்துவத்துக்காக பாடுபட்டவர்கள் என்று குர்ஆனிலே சொல்லப்பட்ட இந்த நான்கு நபிமார்கள் அதே போன்ற ஆதம் இந்த ஐந்து பேர்களும் முடியாது என்று பின்வாங்கின நேரத்திலே அல்லாஹு தாலா நபிக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பான். அல்லாஹுடைய கட்டளை உத்தரவு இன்றி யாருக்குமே அல்லாஹுடத்திலே பரிந்துரை செய்ய முடியாது. அது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது, யாருக்காக பரிந்துரை செய்யப்படுகின்றதோ அந்த மனிதரை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். அவரை அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்ள வேண்டும். பொருந்திக் கொண்டால் தான் அங்கே ஷஃபாத்துக்கு அனுமதி வழங்கப்படும். அது ஒரு நீண்ட தலைப்பு சவர்களே. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் அந்த மக்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் பின்னால் உள்ளவற்றையும் அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கின்றான், நன்கறிந்திருக்கின்றான். அல்லாஹுடைய அறிவை பற்றி இந்த இடத்துல சொல்லுகின்றான். இல்ம், அல்லாஹுடைய இல்மை பற்றி, அப்ப அவனுடைய வல்லமைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு வசனமாகத்தான் இந்த ஆயத்துல் குர்சி இருந்து கொண்டிருக்கின்றது. அவனுடைய இல்மு எப்படிப்பட்டது? யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும். வமா கல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னால் உள்ளது பின்னால் உள்ளது. வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின் ஃபீ துலுமாதில் அர்தி வலா ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்துடைய ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ் அறியாமல் உதிர்ந்திட முடியாதுன்னு சொன்னால் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கலாம். அல்லாஹ் தெரியாம சின்ன விடயங்கள் ஒரு அணு கூட அசைய முடியாது, எந்த ஒரு விடயமும் நடக்க முடியாது. வலா ஹப்பத்தின் ஃபீ துலுமாதில் அர்த் வலா ரத்பின் வலா யாபிஸின், ஈரமானவைகள் காய்ந்தவைகள் பூமியின் ஆழத்திலே வித்திடப்படக்கூடிய வித்துக்கள் இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய அந்த ஏட்டிலே பதியப்பட்டு அன்றி அவனுடைய அறிவு உட்பட்டதாகவே இருக்கின்றது. எங்களுக்கு முன்னால் உள்ளவைகள் பின்னால் உள்ளவைகள், நாங்கள் கற்பனை பண்ணக்கூடியவைகள், நாங்கள் நினைக்கக்கூடியது, எங்களுடைய மனசிலே ஊசலாடக்கூடியவைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா அறிந்திருக்கின்றான். அல்லாஹுடைய அறிவிலே ஒரு விடயத்தை கூட அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. வலா யுஹீதுன பிஷைஇம் மின் இல்மிஹி, அவனுடைய அறிவுல எந்த ஒரு சிறிய அம்சத்தை கூட அந்த மக்களினால் அந்த மனித ஜின் வர்க்கத்தினர்களால் அறிந்து கொள்ள முடியாது. இல்லா பிஇஸ்னி, இல்லா பிமாஷா, அல்லாஹு தாலா நாடியதை தவிர. அல்லாஹு தாலாவுடைய அறிவு எவ்வளவு விசாலமான அறிவு! நமக்கும் அறிவு இருக்கின்றதுன்னு சொல்லுகின்றோமே, அல்லாஹுடைய அறிவு எப்படிப்பட்டது? வஃபௌக குல்லி தி இல்மின் அலி. அல்லாஹ் என்ன சொல்கின்றான், வஃபௌக அறிவுடையவர்கள் என்று யாரெல்லாம் தன்னை இனம் காட்டுகின்றார்களோ, யாரெல்லாம் அறிவு இருக்கின்றது என்று வாதிடுகின்றார்களோ, அந்த அறிவாளிகளுக்கெல்லாம் மேலால் ஒரு அறிவாளி இருக்கின்றான். அவன் தான் யார்? அல்லாஹ். எங்களுக்கு எந்த அறிவுமே இல்லை என்று நல்லா சொல்லுங்க குரான். வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாதிக்கும் லா தஅலமூன ஷைஆ, தாய்மாருடைய வயிறுகளில் இருந்து உங்களை அல்லாஹு தான் வெளிப்படுத்தினான். லா தஅலமூன ஷைஆ, எதுவுமே உங்களுக்கு தெரியாது, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பின்னால் தான் உங்களுக்கு பார்வை, கேள்வி, இந்த விளக்கங்கள், அறிவு, ஆற்றல், சிந்தனை இவைகள் எல்லாம் கொடுத்து இந்த பெரிய ஆற்றல். அப்ப மனிதனுடைய சாதாரண ஆற்றலினால் அறிவினால் இந்த இத்தனை விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த ஜெனரேஷன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அடுத்த நியோம்ல வர போதனத என்னண்டே தெரியாது. இது மனிதனுடைய அறிவு. இது யாருடைய அறிவு? மனிதனுடைய அறிவு. எல்லாம் என்ன செய்யறது? ரோபோட் உலகம், எல்லாமே ஒரு இயந்திர உலகம், மயமான ஒரு உலகம். இது யாருடைய அறிவு? மனிதனுடைய அறிவாக இருந்தால் அறிவு எல்லா நேரத்திலும் நாங்கள் உண்டை உலகிக் கொள்ள வேண்டும். சொல்களே, இந்த அறிவுகளுக்கு எல்லாம் மேலால் ஒரு அறிவாளி இருக்கின்றான். அவனுடைய அறிவிலே வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மி, அவனுடைய அந்த அறிவிலே ஒரு சிறிய பகுதியை கூட அல்லாஹ் நாடாமல் யாருக்கும் அறிந்து கொள்ள முடியாது. பிஷை என்றா கொஞ்சத்தை கூட, அவ்வளவு பெரிய அறிவுல கொஞ்சத்தை கூட அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் எப்படிப்பட்ட அறிவாளி? அல்லாமுல் குயூப், மறைவானவற்றை அறியக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கின்றது? அல்லாஹுக்கு மாத்திரம். அப்ப இதுவே போதுமே அல்லாஹுடைய அறிவுக்கான பெரிய அடையாளம். என்ன? மறைவானவற்றை எங்களுடைய எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும், மனிதனுடைய எந்த செயல்பாடு, அவனுடைய அறிவு, ஆற்றல், பார்வை, சிந்தனை எல்லாமே எப்படிப்பட்டது? மட்டுப்படுத்தப்பட்டதா இல்லையா? நிறைய கண்டிஷன்களோடு உள்ளதுதான். அறிவு என்ன இருக்கின்றது? கண்டிஷன் இருக்கிறதா இல்லையா? மனிதனுடைய சிந்தனை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குரியதாகத்தான் இருக்கின்றது. அதை கட்டுப்பாட்டை மீறி அவன் சிந்திக்க முடியாது. அந்த மூளைக்கே ஒரு அளவான ஒரு கெபாசிட்டியை கொடுத்திருக்கான். அதனுடைய மெமரி பவர் பெரிய, எத்தனையோ எத்தனை பில்லியன் பில்லியன் கெகா பைட்ஸ் இருக்கோ தெரியாது, அவ்வளவு இருக்குது. அதனால தான் சொல்றாங்க இன்னைக்கு இந்த பிரெயினை சரியா யூஸ் பண்ணவங்க ஜீரோ எத்தனையோ பாயிண்ட் பாயிண்ட் ஜீரோ 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 1% தானே உலகத்தில் இந்த பிரெயினை சரியா யூஸ் பண்ணவர்களுடைய பெர்சன்டேஜ். அப்ப அவ்வளவு யூஸ் பண்ணாம இருக்குது, மெமரியில நிறைய இருக்குது யூஸ் பண்ணப்படாத பகுதிகள். அப்ப இது எல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் அல்லாஹுடைய அறிவுல ஒரு சிறிய பகுதிகளா இல்லையா? ஒரு சில துளிகள் தான். அல்லாஹுடைய அறிவுக்கான பெரிய எடுத்துக்காட்டுனா அல்லாமுல் குயூப், மறைவான விடயங்கள் அறிகின்றான். இதுவே போது, வானம் பூமிகளில் இருக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ் அறிகின்றான். யாருக்கு தெரியும்? நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், வஹியின் மூலமாக பேசியிருக்கின்றார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா வஹியின் மூலமாக கொடுத்தான், அவர்கள் அதை பேசியிருக்கின்றார்கள். எங்களுக்கு சில விளக்கங்களை, அறிவுகளை, ஆற்றல்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், அதன் மூலமாக மனிதன் கண்டெடுக்கின்றான். அப்படி இல்லாமல் அல்லாஹு தஆலாவுடைய அறிவுல கொஞ்சத்தை கூட அவர்களினால் அறிந்து கொள்ள முடியாது. வலா யுஹீதுன விஷயம் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அடுத்தது கடைசி பகுதியிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸ்அ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹு தஆலாவுடைய குர்சி இருக்கின்றதே அது வந்து வஸ்அ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை விடவும் விசாலமானது. இந்த குர்சி என்று சொன்னால் என்ன என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே பல கருத்துக்கள் வந்த பொழுதிலும் சுருக்கமாக சொல்களே இதுல மூன்று கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்து இது அல்லாஹுடைய இல்ம், குர்சி என்று சொன்னா இந்த இடத்திலே அல்லாஹு தாலாவுடைய அறிவு, அவனுடைய ஆற்றல், அவனுடைய அறிவு வானங்கள் பூமிகளை அனைத்தையும் வியாபித்திருக்கின்றது, அனைத்தையுமே உள்ளடக்கியதாகத்தான் இருக்கின்றது என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இது சில சஹாபாக்களின் மூலமாக இந்த கருத்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த இரண்டாவது கருத்து வந்து குர்சி என்று சொன்னால் அரசு என்ற கருத்தே சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹு தாலாவுடைய சிம்மாசனம், இதைத்தான் இந்த இடத்திலே குர்சி என்று சொல்லப்பட்டிருக்கு என்ற கருத்தும் வந்திருக்கின்றது. மூன்றாவது கருத்து குர்சி என்று சொன்னால் அரசு அல்லாத இன்னொரு படைப்பு, நாளை கியாமத்திலே அல்லாஹு தாலா உருவாக்கக்கூடிய ஒரு படைப்பு. அந்த படைப்பு வந்து சில அதாவது தஃப்ஸீருடைய உலமாக்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள், குர்சி என்று சொல்வது மௌதிஉ கதமிர் ரஹ்மான், அல்லாஹு தாலாவுடைய கால் பாதத்துடைய இடம், கால் பாதத்துடைய இடம். சில ஹதீஸ்கள்ல வந்திருக்கின்ற அந்த ஹதீஸ்கள்ல கருத்துக்கள் பேசப்பட்டிருந்த பொழுதிலும் சில ஹதீஸ்கள்ல வந்திருக்கின்றது அல்லாஹு தாலாவுடைய அரசுடைய பெருமனை பத்தி ஹதீஸ் வந்திருக்குதா இல்லையா? எப்படி வந்திருக்கின்றது? அரச பத்தி அல்லாஹ் என்ன சொல்லுகின்ற? ஒரு ரிங்க போட்ட மாதிரி, பாலைவனத்தில் ஒரு ரிங்க போட்ட மாதிரி என்று சொல்லி என்ன வந்திருக்கின்றது அல்லாஹு தாலாவுடைய இந்த குர்சியை பற்றி, அரசுக்கு முன்னால், அரசுக்கு முன்னால் இந்த கால் பாதத்துடைய இடம் இருக்கின்றதே குர்சி வந்து இல்லா கஹல்கத்தின் முல்காத்தின் ஃபி அர்தின் ஃபலாஹ், ஒரு பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்தில் ஒரு ரிங்க வீசினா அதுக்கு எந்த அளவு எடுத்துக்கொள்ளுமோ அந்த அளவு தான் இந்த அரசுக்கு முன்னால் குர்சி இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. மக்களுக்கு மேலால் அந்த அரசு சுமந்து வைக்கப்படும் நாளைய கியாமத்திலே 8 மலக்குமார்களின் மூலமாக. சாதாரண நாட்களிலே 4 மலக்குமார்கள் சுமந்திருக்கின்றார்கள், நாளைய கியாமத்துடைய அகோரத்தின் காரணமாக அல்லாஹ் 8 மலக்குமார்களின் மூலமாக அதை சுமக்க செய்வான். நபியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், அரசை சுமக்கக்கூடிய மலக்குமார்களுடைய பெருமனை பற்றி உங்களுக்கு சொல்லும்படி அல்லாஹு தஆலா எனக்கு சொன்னான். யாருக்கு சொல்ல? அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள், நாளை கியாமத்தில் அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் அவர்களுடைய பெருமன் சைஸ், சைஸை பத்தி எனக்கு உங்களுக்கு எடுத்துரைக்கும்படி எனக்கு அல்லாஹு தஆலா கட்டளை இட்டான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த ஒரு மலக்குடைய எது காது சோனைக்கும் தோல் புஜத்துக்கும் இடையில உள்ள தூரம் என்ன? இன்றைக்கு ஒரு ஜானு சொல்லாமே, அவர் சிக்ஸ் பேக் உள்ளவராக இருந்தார் சொன்னார், ரெண்டு ஜான் ஒரு மீட்டர் இருக்குமா? இருக்குமா? இருக்காது. ஒரு மீட்டர் தோல் பூஜை உள்ளவங்கிறாங்களா? எப்படிப்பட்டது? 700 இயர்ஸ், 700 வருடம், 700 வருடம் நடக்கக்கூடிய அல்லது ஒட்டகத்தில் பயணிக்கக்கூடிய தூரத்தின் அளவு அவருடைய காது சோனைக்கும் தோல் பூஜத்துக்கும் இடையில உள்ள அளவு தூரம். இப்படிப்பட்ட 8 மலக்குமார்கள் தான் என்ன செய்வாங்க, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலாவுடைய அரசை தாங்கி நிற்பார்கள். அப்ப அந்த அரிசிக்கு முன்னால் குர்சி எப்படி இருக்கும்? ஒரு ரிங்கை போன்று இருக்கும். அப்ப இதுதான் குர்சி. இந்த குருசி என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த ஆயத்திலே மாத்திரம்தான் இடம்பெற்றிருக்கின்றது. அதனால் தான் இந்த ஆயத்துக்கு ஆயத்துல் குருசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயத்துல் குருசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வஸ்ய அக்ருசியுஹு ஸமாவாதி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த வானத்தையும் பூமியையும் தாங்கி நிற்பது, அதை பாதுகாப்பது ஒன்றும் அவனுக்கு முடியாத காரியம் அல்ல. வானத்தையும் பூமியையும் காப்பது அவனுக்கு சிரமமான முடியாத காரியமாக இருக்க மாட்டாது. அப்ப இதை பாதுகாப்பது என்பது அல்லாஹுக்கு மிகவுமே இலகுவானது. எதுவரைக்கும் அல்லாஹ் இதை பாதுகாப்பான்? அவனுடைய கட்டளை வரும் வரைக்கும். அவனுடைய கட்டளை வரும் வரைக்கும் அல்லாஹு தாலாவுடைய அந்த யுக முடிவு நாளுடைய கட்டளை வந்து விட்டது என்று சொன்னால், குர்ஆனில் அல்லாஹு தாலா என்ன சொல்லுகின்றான், பிளந்துவிடும், வானம் பிளந்துவிடும். இந்த பூமியை அல்லாஹு தாலா மலைகளை வைத்து முளை காம்புகளாக வைத்து அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், இந்த பூமியை ஆடாமல் அசையாமல் வைத்திருக்கின்றான். அல்லாஹுடைய கட்டளையுடைய நேரத்தில் கொஞ்சம் உசும்புது, இந்த எர்த் குவேக் சொல்றோமே கொஞ்சம் உசும்புது. இதை அல்லாஹு தாலா பாதுகாத்து வைத்திருக்கின்றான். நபியே உங்களிடத்திலே மலைகளை பற்றி கேட்கின்றார்கள். என்னுடைய இறைவன் அதை சுக்குநூறாக்கி விடுவான், தூள் தூளாக்கி விடுவான், அது ஒரு தரமட்டமாக ஆக்கி விடுவான். அதுல எந்த மேடுகளும் எந்த பள்ளங்களும் இல்லாத அளவுக்கு சரி தரையாக அதை அல்லாஹு தஆலா மாற்றி விடுவான். அப்ப இந்த பூமி வானம் இவைகள் அனைத்துமே அப்படியே இல்லாமலாக்கப்பட்டு அல்லாஹு தாலா அந்த மறுமை சம்பவிக்கக்கூடிய நேரத்திலே அதை அல்லாஹு தாலா மீண்டும் உருவாக்குவான், அந்த மஹ்ஷருடைய வழியை. ஆகவே இந்த இடத்தில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, வானத்தையும் பூமியையும் பாதுகாப்பது அல்லாஹுக்கு சிரமமானது அல்ல. வஹுவல் அலி அல் அதீம், வஹுவல் அலியுல் அதீம், அந்த அல்லாஹ் உயர்ந்தவனாகவும் மகத்துவமிக்கவனாகவும் இருக்கின்றான் என்று அந்த ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய இந்த மகத்தான அந்த வசனத்தை அல்லாஹு தாலா முடிக்கின்றான். இதுதான் சுருக்கமாக சவர்களே இந்த ஆயத்துல் குர்சி சம்பந்தமாக வந்த ஒரு சில விளக்கங்களை இந்த இடத்திலே நாங்கள் பார்த்தோம். ஆகவே இந்த விளக்கத்தை நாங்கள் அறிந்து நாங்கள் படிக்கக்கூடிய நேரங்களிலே ஆயத்துல் குர்சியை நாங்கள் ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது குறைந்தபட்சம் ஒரு ஆறு தர படிக்கிறோமா இல்லையா, அஞ்சு நேரம் தொழுகைக்கு பின்னாலேயும் தூக்கத்துடைய நேரத்திலையும் இது படிக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு வசனம் என்ற காரணத்தினால் இதை நாங்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் கிளிப்பிள்ளைகளை போன்று படிக்காமல் இங்கே சொல்லப்பட்ட இந்த பொருளை அதனுடைய உள்ளடக்கத்தை எங்களுடைய மனதிலே எடுத்து அந்த அஸ்மாக்களை அல்லாஹு தாலாவுடைய உயரிய அழகிய திருநாமங்கள் உயரிய பண்புகள் இவைகளை எங்களுடைய ஆள் மனதிலே பதிய வைத்து இந்த வசனத்தை நாங்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் இதனால் பல நன்மைகள் கிடைக்கும். அதனால் தான் நபி அவங்க சும்மா சொல்லல, ஒரு மனிதன் இதை ஐவாளை தொழுகைக்கு பின்னால் படித்து வந்தால் மரணம் தான் அவனுக்கு தடையாக இருக்கும் சுருக்கத்துக்கு போறதுக்குன்னா சும்மா கிளிப்புள்ளையை போல படிக்கிறது பற்றி சொல்லல. இங்கே மீனிங்ஃபுல்லாக இதனுடைய பொருளை விளங்கி ஒரு மனிதன் படித்து அதை அவனுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினால் அல்லாஹு தாலாவுடைய அஸ்மாக்கள் சிஃபாத்துக்கள் எதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றவர்களே, அல்லாஹு தாலாவுடைய அழகிய திருநாமங்களும் உயரிய பண்புகளை பற்றி ஒரு மனிதன் ஏன் படிக்க வேண்டும்? அதை படிப்பதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு மனதிலே ஏற்படக்கூடிய ஆறுதல் இருக்கின்றதே, உறுதி நம்பிக்கை அல்லாஹுவை பற்றிய அந்த ஈமான் அவனுடைய உள்ளத்திலே வலுவடைகின்றது. உதாரணமாக இந்த இடத்திலே அல் ஹய்யுல் கையூம், அல் ஹய்யுல் கையூம் என்ற இந்த இரண்டு வார்த்தைகள் ஒரு மனிதன் படித்தாலே இதனுடைய மீனிங் ஒரு மனிதன் எடுத்தாலே அந்த காலை மாலை திக்ரில் நாங்கள் இதை படிக்கக்கூடிய நேரத்தில் இந்த மீனிங் எடுத்தோம் சொன்னால் يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي شاني كله ولا تكلني الى نفسي طرفه عين என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை மீனிங்ஃபுல்லா ஒரு மனிதன் படித்தான்னு சொன்னா உள்ளத்துக்கு எவ்வளவு ஒரு ஆறுதல் வரும். وتوكل على الحي الذي لا يموت, மரணிக்காத அந்த உயிர் வாழக்கூடிய இறைவனின் மீது நீங்கள் தவக்குள் வையுங்கள் என்ற வார்த்தையை படிக்கக்கூடிய நேரத்தில் உள்ளத்துக்கு எவ்வளோ பெரிய நிம்மதி வரும். ஆகவே இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே பயிற்சியாக எடுக்க வேண்டியவர்களே, இந்த ஆயத்துல் குர்சியில் இவ்வளோ பெரிய மீனிங் இருக்கிறதுனால தான் நபியவர்கள் சொன்னார்கள், குர்ஆனில் இருக்கக்கூடிய மகத்துவமிக்க வல்லமை மிக்க மிகவுமே சிறப்புக்குரிய வசனம் இந்த வசனம் என்று நபியவர்கள் சொன்னதுக்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கின்றது. ஆகவே வல்லவன் அல்லாஹு தஆலா இந்த விடயத்தில் இருந்து நாங்கள் படித்த விடயத்தில் இருந்து பயன்பெற்று இந்த குர்ஆனுடையவர்களாக குர்ஆனை சார்ந்தவர்களாக எப்பொழுதுமே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கொடுத்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.